இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியின் அளவுகோலை பத்தி பேசிட்டு இருக்கோம். சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சியின் அளவுகோல் அப்படின்றது சரசரன்னு ஏறிடும். சில சமயம் பாத்தீங்கன்னா அதே மகிழ்ச்சியின் அளவுகோல் ஏறின அதே வேகத்துல இறங்கிடும். இதெல்லாமே வந்து நம்ம வெளியில தேடுறதாலதான் இப்படி நடக்குது. ஆனா இந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நாம உருவாக்குற எண்ணம் தான் அப்படின்னு நம்ம இந்த மேடையில தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில பல கேள்விகள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு கேள்வியின் தொடக்கம் இன்னொரு கேள்வியில முடிவடைறது இல்ல. தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம கூட கலந்துரையாட வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
கடந்த நிகழ்ச்சியில வந்து மனதை எப்படி ஒரு நிலையில வச்சுக்கணும்னு சொன்னீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்கே பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து என்ன அந்த சூழ்நிலை ஆக்கிரமிக்குது அப்படின்னு. என்ன அறியாம அந்த ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பிறகு கூட என்னால் அதுல இருந்து மீள முடியல. இது எதனால?
ஒரு சீரியல் நடக்குது, நாடகம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்வால்மெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னா எப்போ நாம அதை விமர்சிக்கிறோமோ அப்போதான் நாம அதில் இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதையே நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையாகட்டும், பல மனிதர்களாகட்டும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், அவர்களையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே ஒரு நாடகத்தில் வந்து நம்முடைய ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரோல பிளே பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நடுவில் நம்ம நிறுத்தி ஒரு பார்வையாளராக அதை நம்ம பார்க்கணும். நாம செய்யற காரியங்களே ஒரு சில சமயத்துல சரியா சரியில்லையா அப்படின்றதையே வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்வையாளரா, விடுபட்ட பார்வையாளரா பார்க்கும்பொழுதுதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும்.
இதை வந்து நீங்க பார்வையாளரா பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆனா என்னுடைய பிரச்சனை, என்னோட பிரச்சனை இல்ல, பொதுவா பாக்குற எல்லா வியூவர்ஸோட பிரச்சனையும் இதுதான். இந்த சூழ்நிலை வந்து எங்களை ஆக்கிரமிக்கும் போது எங்களால வந்து அது ஏதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நான் வந்து ஒரு பார்வையாளர், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற ஒரு நிலையில எங்களால இருக்க முடியல. அது ஆக்கிரமிச்சுக்குதுன்னு தெரிஞ்சா கூட அதுல இருந்து வெளிப்பட முடியல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து.
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ்வலா வந்து சாட்சி நிலையில இருந்து நம்ம பாக்குறது இல்ல. சாட்சி நிலை அப்படின்னா எது எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே பார்ப்பது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா நம்முடைய கருத்துகளின்படி, நம்முடைய கண்ணோட்டத்தின்படி இவங்க இப்படி செஞ்சிருக்கலாம், அவங்க அப்படி செஞ்சிருக்கலாம், இவங்க இதை செய்யக்கூடாது, செஞ்சிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நாம விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன அர்த்தம்னா நம்முடைய மனது அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலையோ இல்லை அந்த மனிதர்களின் புறமோ ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். சோ ஒன்ஸ் அது ஈர்க்கப்பட்டது, அது இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். நம்மை பொறுத்த வரைக்கும் அது தவறு.
ஆமா
இல்லையா? சோ நாம் நினைக்கிறபடியே பார்த்தானா அது தவறு அப்படின்றப்போ என்ன ஆகும்னா நாம அதை மாத்துறதுக்கு முயற்சிப்போம். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கும். நாம எப்போ அதை மாத்துறதுக்கு முயற்சிக்கிறோமோ என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒன்றை நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ அப்ப என்ன ஆகும்னா என்னுடைய மனதினுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது நடக்காம இருக்கும் பொழுது என்னுடைய மனதினுடைய நிலை என்பது கீழே விழுந்துடும். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாவற்றையுமே ஒரு சாட்சி நிலையில பார்க்கணும். நாடகம் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருமே அவங்கவுங்களுடைய ரோல்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய ரோலை வந்து நான் பிளே பண்ணும் பொழுது நான் தான் அதை படைக்கவும் செய்கிறேன். என்னுடைய ரோல் அப்படின்றது என்னுடைய சொந்த படைப்பு. நான் இப்படி இருக்கணும், இதை பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் தான் இதை உருவாக்கி அதை நடிச்சிட்டு இருக்கேன், அந்த ரோலை செஞ்சிட்டு இருக்கேன். நான் செய்து கொண்டிருக்கிற இந்த பாகம் என்பது என்னுடைய சொந்த படைப்பு. நானே படைப்பவராகவும் இருக்கேன், நானே அந்த பாகத்தை நடிப்பவராகவும் இருக்கேன் அப்படின்றக்கப்போ அந்த ரோல் அப்படின்றதை நல்லா பிளே செய்யணும் அப்படின்றதுக்காக என்னுடைய கவனம் முழுவதும் அதுல தான் இருக்கணும் இல்லையா. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மத்தவங்களுடைய ரோலை பாக்குறேன், மத்தவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, மத்தவங்க எப்படியெல்லாம் வந்து செய்யறாங்க அப்படின்னு பாக்குறேன். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்னுடைய கவனம் என்பது அவங்க மேல போகுது. என்னோட கவனம் அவங்க மேல போச்சுன்னா என்னுடைய ரோல் மேல என்னுடைய கவனம் என்பது தவறிவிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மற்றவர்களுடைய விஷயங்களை நான் பார்க்க ஆரம்பிப்பேன், அதனுடைய பாதிப்பு என் மேல ஏற்படும். சோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரியும் நான் என்னுடைய பாகத்தை மாற்றிக்கொண்டே இருப்பேன் இல்லையா. சோ இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் யாரை பற்றியும் வந்து எந்த வித விமர்சனமும் செய்யக்கூடாது.
ஒரு நாள் முழுக்கவா?
இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க இதை செஞ்சிருக்க கூடாது, அவங்க அதை பேசி இருக்க கூடாது அப்படின்னு எந்த விதமான விமர்சனத்தையும் நாம செய்யாம ஒரு விடுபட்ட நிலையில சாட்சி மாதிரி இருந்து அவங்கள பாக்கணும். அது முடியுமா?
ஒரு நாள் முழுக்க அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான்.
சோ ஒரு நாள் முழுக்க இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் நீங்க பாருங்க. அந்த ஒரு மணி நேரம் வந்து நாம யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இருக்கும்பொழுது அவர்களுடைய செயலோ சொல்லோ நம் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய சக்தி, நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களினுடைய சக்தி என்பது வந்து நிறைய சேமிப்பாகவே இருக்கும்.
ஒரு மணி நேரம் நான் வந்து யார பற்றியும் சிந்திக்க கூடாது, எந்த மனிதர்களை பத்தியும் சிந்திக்க கூடாது, எந்த சூழ்நிலைகளை பத்தியும் சிந்திக்க கூடாதா?
சிந்திக்க கூடாது அப்படின்றது கிடையாது, யாரை பற்றியும் நாம விமர்சனம் செய்யக்கூடாது. நாம மற்றவர்களை பார்க்கும் போது அவங்க செஞ்சது சரியில்லை, இவங்க செஞ்சது சரியில்லை, அவங்க அப்படி பேசி இருக்க கூடாது, இவங்க இப்படி பேசி இருக்கலாம் அப்படின்னு விதவிதமான விமர்சனங்களை வந்து நாம செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய நிலை என்பது, மனம் என்பது பாதிக்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் என்னுடைய சக்தி இல்லையா. சோ அந்த எண்ணம் உருவாகுது அப்படின்னாலே என்னுடைய சக்தியை நான் பயன்படுத்துகிறேன். அந்த சக்தி என்பது சரியான விதத்தில் உபயோகப்படணும். இப்ப நான் அந்த மாதிரி விமர்சனம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருவரை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறேன் இல்லையா. இப்ப தவறு அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொன்னாலும் அது ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கிறது. என்னுடைய கண்ணோட்டத்தின்படி அது சரியில்லை, அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி அது சரி. ஆனால் நான் விமர்சனம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்குள் உருவாக்குகிறேன் அப்படின்னா அவங்க தவறு, இவங்க இப்படி பேசியிருக்க கூடாது. அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்குள்ள எந்த ஒரு எண்ணம் உருவாகுதுன்னா அவங்க சரியில்லை, அவர் தவறானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சில சமயம் நாம வந்து பேசும்போது சொல்லுவோம் அவங்க எல்லாம் என்னுடைய சக்தியை அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறாங்க அப்படின்னு கூட நம்ம பேச்சுவாக்கில் சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம மற்றவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது நம் எதிர்பார்ப்பின்படி அவர்களை மாற்ற நினைக்கும் பொழுது நாம் அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை பத்தியே சிந்திக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்னுடைய சக்தி என்பது வீணாக போயிட்டு இருக்கு. சோ அதை நாம செய்யக்கூடாது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம்.
இப்ப யாராவது எனக்கு தெரிஞ்சவங்களே செயின் ஸ்மோக்கரா இருக்காங்க, இல்ல போத மருந்துக்கு அடிமை ஆயிடுறாங்கன்னா அவங்கள பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு வேதனையான ஒரு எண்ணம், வேதனையான உணர்வு ஏற்படும் இல்லையா. இந்த பாதை வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாகிறதும் தப்பா?
இப்போ நமக்குள்ள என்ன எண்ணம் உருவாகிறது அப்படின்றதுல கவனமா இருக்கணும். அதாவது அவங்க அந்த பழக்கத்தை நிறுத்திடணும் அப்படின்றது ஒரு எண்ணம், அவர்கள் தவறானவர்கள் அப்படின்றது ஒரு எண்ணம். சோ இரண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரியான பழக்கத்திற்கு அடிமையா இருந்தா நமக்குள்ள முதல்ல தோன்றுகிற உணர்வு என்ன, அவங்க ஏன் இந்த மாதிரி தவற செய்யறாங்க?
ஆமா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு, அதுவும் நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களே, ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு விதி,
இது ஒரு பாவம், இப்படிப்பட்ட செயல்களை அவங்க செஞ்சிருக்க கூடாது, செய்யக்கூடாது, என்னோட பையனா இப்படி செஞ்சுட்டான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது என்னங்கன்னா எந்த மாதிரி வீட்டுல வளர்ந்துட்டு எந்த மாதிரி வேலை செய்யறாங்க பாருங்க அப்படின்னு நம்முடைய பெற்றோர் வளர்ப்பு முறையை கூட வந்து சந்தேகிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்முடைய மனதுல உருவாகும். சோ எப்படியாவது இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுவதால் எப்படியாவது அவர்களை மாத்திடணும், எப்படியாவது நாம அந்த வழியிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் உண்மையாக இருக்கு. நம்முடைய அன்பு இருக்கலாம், நம்முடைய நோக்கம் இருக்கலாம், ஆனா இந்த உணர்வுகள் அவங்கள போய் அடையும். இப்போ முதல்ல வந்து நாம யாருக்கு எதை சொன்னாலும் அவங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கணும், அவங்கள எம்பவர் செய்யணும், அவங்கள பலமுடையவர்களா ஆக்கணும். அப்பதான் நாம சொல்றது வந்து அவங்களை போய் சேரும், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி பழக்கத்தில் அடிமையானவங்களை நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் என்பது நிச்சயமா இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவர்களுடைய மனதில் ஏதாவது ஒரு வேதனை இருக்கலாம், இல்ல அவர்களுடைய சுய மரியாதை என்பது சரியாக நடத்தப்படாமல் இருக்கலாம், இல்ல அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு அடி இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த மாதிரி பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு. சோ அந்த மாதிரி அந்த காலி இடத்து நிரப்புவதற்காக தான் அவங்க இந்த பழக்கத்துல போறாங்க. ஆனா நாம அதை பாக்குறது இல்ல. நாம என்ன செய்யறோம்னா, மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வந்து வலியை கொடுக்கறோம், வெறுப்பு காமிக்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து மரியாதையின்றி நடத்துறோம். அந்த மாதிரி உணர்வுகளை நாம வந்து உருவாக்கும் பொழுது அதுதான் அவங்கள போய் சென்றடையும். நாம நாள் முழுக்க காலம் முழுக்க நீங்க மாறிடணும் நீங்க மாறிடணும் அப்படின்னு சொன்னா அது போதாது, அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் அதற்கு முன்னால அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் சுய மரியாதை என்பது அதிகமாகும். அதற்கப்புறமா நாம என்ன சொல்றோமோ அது போய் அவர்களை சேரும். இப்ப நம்ம சாதாரணமா வெளியில எல்லாம் பார்க்கும் பொழுது கூட அந்த மாதிரியான ஒரு மனிதர்களை நாம பார்க்கும் பொழுது நம்முடைய மனதுல வந்து என்ன ஏற்படுது,
ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, எதனால இவங்க இப்படி மாறிட்டாங்க,
அது அது ஒண்ணு ஏற்படுது. ஆனா அவங்க நமக்கு தெரியாதவங்கன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டா நாம எப்படி உடனே நாம அவங்கள எப்படி பார்ப்போம்னா, ஒரு தாழ்வான வெளி உலகத்துல வந்து நாம யாராவது ஒருத்தரை வந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு விழுந்திருக்காங்க, இல்ல இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க, அவர்களை எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது,
அவங்க மேல நமக்கு மரியாதை இருக்காது, ஒரு தாழ்வான கண்ணோட்டத்துலதான் அவங்கள
அவங்களை வந்து நம்ம அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற அந்த உணர்வு என்பது அவங்களை போய் நிச்சயமா அடைஞ்சிரும். அப்போ இந்த சமூகத்துல வந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை என்பது நிச்சயமா கிடைக்கல. அவங்க வீட்டுல அவங்களுடைய உறவுகள் கிட்ட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது கூட கிடைக்காம போகுது. அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அந்த மனவேதனையும் அந்த வலியும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இந்த பழக்கத்திலிருந்து அவங்களால விடுபட முடியாது. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் வந்து நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு அந்த பழக்கம் என்பது போயிடலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை, அந்த வலி, அந்த பிரச்சனை, அதுவும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது தானே.
ஆமா,
நாம எல்லாத்தையுமே என்ன பண்றோம்னா மேலோட்டமா பாக்குறோம். அவர்களிடம் சக்தி இல்லை. அவர்களை முதல்ல நாம என்ன செய்யணும்னா சக்தியுடையவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களுக்குள்ள வந்து அவர்களுக்கே உரிய அந்த மரியாதையையும் அவர்களுக்கே உரிய அந்த நல்ல உணர்வையும் நாம் உற்பத்தி செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் சொல்வதை வந்து அவங்க ஏத்துக்குவாங்க, சொல்றது சரின்னு படும், அவங்க தானாகவே மாறிடுவாங்க. அந்த வலி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பழக்கமே தேவையில்லை. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, நம்முடைய சுயநலத்திற்காக நாம இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாம எப்படி இருக்கோம், எப்படி செய்யக்கூடாது அப்படின்ற இந்த காரணங்கள் கொண்டு அதற்காக அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதனால வந்து அவங்களால மாற முடியறது இல்லை.
அவங்க மேல வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் போக கூடாது, அவங்கள நினைச்சு கவலைப்படவோ இல்ல அவங்கள வந்து வெறுக்கவோ கூடாதுன்னு சொல்றீங்க. தன் கணவரோ தன் மகனோ அந்த மாதிரி இருக்கும்போது தினம் தினம் வந்து கவலைதான் படுறாங்க, மனசுல வலியதான் அவங்க நிரப்பிக்கிறாங்க.
இப்ப மற்றவர்களை வந்து நம்ம விமர்சனம் செய்யும் பொழுது கூட அவங்க வந்து சரியில்லை, அவங்க தவறு செய்யறாங்க அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள வந்து அவர் தவறானவர் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. அதுதான் அவங்கள போய் அடையும் இல்லையா. ஆனால் அவர் வித்தியாசமானவர், அவருடைய கருத்து வித்தியாசமானது, என்னுடைய எண்ணத்திற்கு புறம்பானது அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம அவர் தவறுன்னு சொல்லல, நான் நினைக்கிறதுக்கு வித்தியாசமா நினைக்கிறாரு, வித்தியாசமா செய்யறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு விதமான எண்ணம் உருவாகுது, வேறு விதமான சக்தி அவரை போய் அடைகிறது. சோ நமக்குள்ள எந்த மாதிரியான எண்ணம் உருவாகுது, எந்த மாதிரியான ஒரு சக்தி உருவாகுது, அதை பொறுத்துதான் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது. சோ சட்டதிட்டங்கள் ஆனாலும் சரி, சரி தவறு அப்படின்றதானாலும் சரி, அது என்னுடைய எண்ணங்களின் பொறுத்துதான் அமையுது. சமுதாயத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள் சரி தவறு அது கூட யாரு உருவாக்குனாங்க, நாம தான் உருவாக்கி இருக்கோம் இல்லையா. இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டுல வந்து இந்த டிராபிக் எப்படி போகுதுன்னு நமக்கே தெரியும். இதே வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கும்பொழுது அந்த டிராபிக் போகும்போது 12 மணி ஆனா கூட அந்த டிராபிக் லைட் இருந்ததுன்னா ரோடே காலியா இருக்கும், ஆனாலும் வண்டி நின்றுடும். சோ அது அவங்க ஃபாலோ பண்ற சட்டத்திட்டம், அவங்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இங்கே நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவல் வந்து வித்தியாசமா இருக்கு. இதை செஞ்சா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதுக்காக நிறுத்தி போகணுமா, ரோடு காலியா தானே இருக்கு. சோ சட்ட திட்டங்கள் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட சரி தவறு அப்படின்ற விஷயங்கள் ஆனாலும் சரி, அதை உருவாக்குவது கூட நாம தான்.
எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய எண்ணங்கள் உருவாகுது இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்களே சொல்லிருக்கீங்க, எவ்வளவோ எண்ணங்கள் உருவாகுது. ஒரு ஒரு நிமிஷத்துலயும் வந்து பல விதமான எண்ணங்கள் உருவாகுது. ஆனா நம்ம அதை பத்தி நிறைய யோசிக்காம இருக்கணும், நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னு சொன்னீங்க. எண்ணங்கள் அப்படின்னாலே வந்து நமக்கு பாக்குறது, நம்ம கேக்குறது, சூழ்நிலை எல்லாம் சேர்த்து தானே உருவாகுது.
உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஒரு நாள்ல ஒரு நிமிடத்துல வந்து 25-30 எண்ணங்கள் உருவாகுது. விஞ்ஞான பூர்வமாக அந்த இஜின்னு சொல்லுவாங்க, அதன்படி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாள்ல 40,000-50,000 எண்ணங்கள் என்பது உருவாகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த எண்ணங்கள் வந்துதான் நம்முடைய ப்ரொடக்ஷன். நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சொல்லும் பொழுது எந்த மாதிரியான குவாலிட்டியான ப்ரொடக்ஷனை நாம தயாரிக்கிறோம். எண்ணங்கள் வந்து உருவாகுது அப்படின்னா என்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த எண்ணங்கள் உருவாகுது. 50,000 எண்ணங்களை நான் உருவாக்கி வச்சிருக்கேன், ஆனா அத்தனை எண்ணங்களும் எனக்கு என்ன கொடுக்குது அதை வச்சுதான் அது பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமா பார்க்கும்போது பாசிட்டிவ் எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் குறைவா இருக்கும். ஒரு சில சமயத்துல தேவையான எண்ணங்கள், இதை செய்யணும், அந்த வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். நிறைய எண்ணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்களாக தான் இருக்கும். இப்ப நம்ம எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி சொல்லிட்டு இருப்போம், இல்ல அடுத்தவர்களை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருப்போம், இல்ல வருங்காலத்தை பத்தி நாம நினைச்சிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்கள் தான். ஏன் அப்படின்னா, நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லாத ஒன்றை பத்தி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுல என்னுடைய சக்தி என்பது வீணாக போகிறது. அந்த எண்ணங்களும் வீண், அந்த எண்ணங்களினால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால என்னுடைய சக்தியும் வீணாக போயிடுச்சு.
நீங்க சொல்றது கரெக்ட், தேவையில்லாத வீணான எண்ணங்கள் தான் வந்து ஜாஸ்தியா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
சோ இந்த தியானம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய கவனம் நம்முடைய எண்ணங்களின் மீதும் எண்ணங்களினுடைய தரத்தின் மீதும் வந்து இருக்கும் பொழுது ரொம்ப அந்த எண்ணங்களுடைய வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. எப்போ குறைவான எண்ணங்கள் வருகிறதோ அந்த குறைவான எண்ணங்கள்ல நம்முடைய கவனத்தை நாம செலுத்தலாம். விமர்சனம் அப்படின்றது மட்டும் இல்ல, இப்ப நாம என்ன பண்ணோம்னா டிராபிக்ல நின்றுட்டு இருக்கோம். ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா டிராபிக் வந்து ஹெவியா இருக்கும், நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டி வந்து போகல, அதனால நாமும் போக முடியாது. ஆனா வண்டிக்குள்ள உட்காந்துட்டு அவங்களை வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியும் கேட்காது, நாம சொல்றது அவங்களுக்கு எப்படியும் கேட்காது, ஆனாலும் நாம ஒரு இரிட்டேஷன்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது நிச்சயமா நம்முடைய சக்தியை வீணாக்குற ஒரு விஷயம். ஒரு சில சமயம் வந்து யாராவது ராங் டைரக்ஷன்ல வருவாங்க டிராபிக்ல, அப்ப என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு எல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இது அவங்கள போய் சேர போறதில்ல, ஆனா நாம என்ன செய்யறோம், விமர்சனம் செய்யறோம். அதுல நம்முடைய மனது என்பது டிஸ்டர்ப் ஆகுது, நம்முடைய மனதினுடைய நிலை என்பது டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, குறைவான எண்ணங்கள் வர வர என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாதாரணமா தியானத்துல வந்து எல்லாருமே என்ன செய்யணும்னு முயற்சிக்கிறாங்க அப்படின்னா, மனதை வந்து ஒரு ஸ்டில்னஸ், ஒரு அசைவற்ற ஒரு நிலையை வந்து அனுபவம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு நிலை தான் வந்து மிகவும் வந்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கிற ஒரு நிலை. அதேதான் நம்ம என்ன சொல்றோம், திருப்தின்னு சொல்றோம், ஆனந்தம்னு சொல்றோம், பேரானந்தம்னு சொல்றோம், அதெல்லாம் கூட சொல்லலாம். ஆனா அதுதான் வந்து சரியான நிலை. ஆனா மனதுல வந்து எண்ணங்களே இல்லாத நிலையை வந்து நாம உருவாக்க முடியாது. மனதுல வந்து எண்ணங்களே இல்லாத நிலை என்பது ஏற்படாது. ஏன்னா மனதினுடைய வேலையே எண்ணங்களை உருவாக்குவதுதான். ஆனால் அந்த எண்ணம் என்பது இப்பொழுதைய இந்த நிகழ்காலத்தை சார்ந்ததாக இருக்கணும், ஒரு நல்ல எண்ணமாகவும் இருக்கணும், அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்ணமாகவும் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய நேரம் நாம என்ன நினைக்கிறோம்னா, மகிழ்ச்சி அப்படின்றதனுடைய அர்த்தமே வந்து நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். மகிழ்ச்சி அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், அது ஒரு ருசியை நாம ருசிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் நாட் ஹாப்பினஸ், அது ஒரு எக்ஸைட்மெண்ட், அது நம்ம வந்து ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில சமயம் என்ன பண்றோம்னா, நமக்கு பல்வலி இருக்கும், ரொம்ப நாளா இருந்த பல்வலி இன்னைக்கு போயிடுச்சு, உடனே நம்ம என்ன சொல்றோம்னா, ஐ எம் வெரி ஹாப்பி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இருந்த வலி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம மகிழ்ச்சி அப்படின்றத வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், குதூகலம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மகிழ்ச்சி என்பது எக்ஸைட்மெண்ட் கிடையாது. எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் அப்படின்னா அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஒரு குதூகலம், எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் வந்து நமக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்றதுக்காக எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ்ல வந்து ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த கிளாஸ்ல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு மகிழ்ச்சி அப்படின்ற தண்ணீரை தேடிட்டே இருக்கும். உங்க எண்ணத்தை மாத்துங்க. இந்த மனம் அப்படின்ற அந்த கிளாஸ்ல வந்து மகிழ்ச்சி என்பது நிரம்பி இருக்கு. என்னுடைய கவனம் எதுல இருக்கணும்னா, நான் எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும் அது காலியாகாம பாத்துக்கணும். அதுலதான் நம்முடைய கவனம் என்பது இருக்கணும். நீங்க கேட்கலாம், இப்படியே இருந்தானா நம்ம எதையும் யாருக்கும் சொல்ல முடியாது, இந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா கோபப்பட முடியாது, யாரையும் திருத்த முடியாது, யாரையும் மாற்ற அப்படிலாம் கேட்கலாம். ஆனா எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நம்முடைய நிலை வந்து மாறாம சொல்ல முடியும்.
இப்படியே தொடர்ந்து நமக்கு போர் அடிக்காதா சிஸ்டர்?
நம்ம மகிழ்ச்சியை வந்து எக்ஸைட்மெண்ட், குதூகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தவறு. ஏன்னா எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலை என்பது என்ன அப்படின்னா, எப்படி பயம் அப்படின்றது நம்முடைய தாழ்வான எனர்ஜியோ அதுக்கு ஆப்போசிட் தான் எக்ஸைட்மெண்ட். இப்ப பயம் வரும்பொழுது நம்மளுடைய இருதய துடிப்பு வந்து அதிகமாகும். அதே மாதிரிதான் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது கூட நம்முடைய இருதய துடிப்பு என்பது அதிகமாகும். இப்படி நம்முடைய உடல் ரீதியாக வருகிற மாற்றங்கள் வந்து அப்நார்மல், செயற்கையாக இருக்கு இல்லையா. அது இயற்கையோ இயல்போ கிடையாது. எது இயற்கையோ இயல்போ இல்லையோ அது அப்நார்மல். ஓகே, எது இயல்பாகவும் இயற்கையாகவும் இருக்கிறதோ அதுதான் சரியான விஷயம், அதுதான் மகிழ்ச்சி. இப்ப குழந்தைங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, கோவப்படணும், கோவப்பட்டுதான் அவங்கள மாத்தணும் அப்படின்றது தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட வந்து யாராவது வேலையை வாங்கணும் அப்படின்னா அவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை கேட்டான்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?
அன்பா சொல்லணும்,
அன்பா சொல்லணும். சோ நம்ம வந்து எதை செய்தாலும், குழந்தைங்க கிட்ட வேலையானாலும் சரி, ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி, நம்ம மற்றவர்கள்கிட்ட வேலை வாங்கினாலும் சரி, எதை சொன்னாலும் நாம அன்போடு சொல்லலாம், மெதுவா சொல்லலாம், அவர்களுக்கு புரிய வைக்கலாம். கோவப்பட்டுதான் இதை செய்யணும், கோவப்பட்டுதான் இதை சொல்ல வைக்கணும், நம்முடைய அந்த மனதினுடைய மகிழ்ச்சியை குறைச்சுதான் எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்முடைய மனதினுடைய நிலையை ஒரே சீராக வைத்துக்கொண்டு அதை அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாள் முழுக்க நம்முடைய மனதினுடைய நிலை மாறாம இருக்கணும் அப்படின்னா அதுல கவனம் வச்சு எந்தவித விமர்சனமும் செய்யாம அடுத்தவங்களை பத்தி நாம அதிகமாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம நாம இருக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய மனதினுடைய அந்த மகிழ்ச்சியை வந்து ஒரே நிலையாக வைத்துக்கொள்ள முடியும்.
கண்டிப்பா வைத்துக்கொள்ள முடியும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம் சிஸ்டர். ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க பாக்குற வியூவர்ஸும் சரி நானும் சரி, யார பத்தியும் விமர்சனம் செய்ய மாட்டோம், எந்த தேவையில்லாத எண்ணத்தையும் நாங்க வளர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிய மனசுக்குள்ள ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு சின்ன பிரதிபலிப்பு தேவை. ஒரு தியானம் மூலமா இந்த ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன தியான நிகழ்ச்சியோட பிரதிபலிப்பா நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்.
ஓம் சாந்தி. அனைவரும் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்களை மிகவும் விழிப்புணர்வோடு உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் இப்போது என்னையே பார்க்கிறேன். நான் ஒரு படைப்பாளி. நான் இந்த உடலுக்கு எஜமானன். நான் தான் ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குகின்றேன். என்னை சுற்றி எது நடந்தாலும், யார் எது கூறினாலும், என்னுடைய மனதின் நிலை ஒரே சீரான நிலையாக இருப்பதை நான் விரும்புகிறேன். அதையே நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு நிமிடம் மனதிற்குள் பாருங்கள். இது நாள் வரை எனக்கு கோபம் வரவழைத்தவர், எனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர், அவர் அப்படியேதான் இருக்கிறார், அதே போல்தான் பேசுகிறார், இன்றும் அதே போன்றுதான் கோபிக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நான் என்னை பார்க்கிறேன். என்னுடைய மனநிலை ஒரே மாதிரியாக இருக்கிறது. அவருடைய பேச்சோ அல்லது செயலோ என்னுடைய மனதில் எந்தவித தாக்கத்தையோ பிரபாவத்தையோ ஏற்படுத்தாது. இன்று என்னுடைய ரெஸ்பான்ஸை நானே தேர்ந்தெடுக்கிறேன். ஏனெனில் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், அமைதியானவன். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இனிமே நம்ம மனசுல எந்த தேவையில்லாத எண்ணங்களுக்கோ இல்ல சிந்தனைகளுக்கோ இடம் இல்ல அப்படின்றத இந்த தியானத்தின் மூலமா நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். நிச்சயமா நம்மளால முடியும். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா அதை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை நாங்க கொடுக்க முயற்சி பண்றோம். எங்களை தொலைபேசி மூலமா கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைகளை சொல்லலாம். இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற பிரம்மகுமாரி அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட போய் கூட பேசலாம். இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடைறதில்ல, இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பேசுவோம். ஆனா இப்போ விடைபெறுற தருணம் வந்தாச்சு. விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி